நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
மருந்து பயன்பாட்டில் பாதுகாப்பை உறுதி செய்யும் புதிய சீர்திருத்த திட்டங்களை கடந்த வாரம் பெடரல் அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வரும் நான் செல்வி. ஆஸ்திரேலியாவில் மருந்துகள் பரிந்துரைக்கப்படும், வழங்கப்படும் மற்றும் கண்காணிக்கப்படும் முறையில் பெரிய மாற்றங்களை கொண்டுவர பெடரல் அரசு கடந்த வாரம் புதிய சீர்திருத்த திட்டங்களை அறிவித்துள்ளது. மருந்துகளை தவறாக பயன்படுத்துவது, தேவையற்ற சேமிப்பு ஸ்டாக் பைலிங் மற்றும் பல மருத்துவர்களிடம் ஒரே நேரத்தில் மருந்து பெறும் டாக்டர் ஷாப்பிங் போன்ற அபாயகரமான நடைமுறைகளை கட்டுப்படுத்துவதையே இந்த மாற்றங்களின் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த சீர்திருத்தங்கள் இரண்டு முக்கிய கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன. முதற்கட்டமாக ஆன்லைன் மற்றும் டெலிஹெல்த் முறையில் மருந்துகளை பரிந்துரைக்கும் அனைத்து சேவைகளும் நோயாளிக்கு பரிந்துரைக்கப்பட்ட மருந்து விவரங்களை கட்டாயமாக மை ஹெல்த் ரெக்கார்டில் பதிவேற்ற வேண்டும். இரண்டாவது கட்டமாக அனைத்து நடப்பு மருந்து பரிந்துரைகளையும் பதிவு செய்து கண்காணிக்கும் வகையில் தேசிய மருந்து பதிவு அமைப்பு நேஷனல் மெடிசன்ஸ் ரெக்கார்டு உருவாக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இந்த சீர்திருத்தங்கள் ஏன் அவசியம்? இன்றைய காலத்தில் அதிகமான ஆஸ்திரேலியர்கள் ஒரே நேரத்தில் பல மருந்துகளை எடுத்துக்கொள்கிறார்கள். சமீபத்திய ஆய்வுகளின்படி 2024 ஆண்டில் சுமார் 2 மில்லியன் ஆஸ்திரேலியர்கள் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட மருந்துகளை வழக்கமாக எடுத்துக்கொள்கிறார்கள். பல நோய்களை கட்டுப்படுத்த பல மருந்துகள் அவசியமாக இருக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் பல மருந்துகளை பயன்படுத்துவதால் தீவிரமான பக்க விளைவுகள் ஏற்படும் அபாயமும் அதிகரிக்கிறது. ஒரு நோயாளி தற்போது எவ்வகை மருந்துகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்ற முழுமையான தகவல் இல்லாமல் மருத்துவர் மருந்து ஒன்றை பரிந்துரைத்தாலோ அல்லது மருந்தாளர் ஃபார்மசிஸ்ட் மருந்து வழங்கினாலோ மருந்துகள் ஒன்றுக்கொன்று எதிர்வினை செய்து கடுமையான உடல் நல கோளாறுகளை ஒருவருக்கு உருவாக்கலாம். இத்தகைய மருந்து தொடர்பான பாதிப்புகள் பலரை மருத்துவமனையில் சேர்க்கும் நிலைக்கு தள்ளுகின்றன. ஆண்டுதோறும் சுமார் 15 லட்சம் ஆஸ்திரேலியர்கள் மருந்துகளால் ஏற்படும் தீங்கு விளைவுகளை அனுபவிக்கின்றனர் என ஒரு கணக்கெடுப்பு கூறுகிறது. அதிக ஆபத்தில் இருப்பவர்கள் யார்? முக்கியமாக வயதானவர்கள், பல மருந்துகளை ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்வோர், மருத்துவமனைக்கு சென்று வீடு திரும்பிய காலகட்டத்தில் இருப்பவர்கள் ஆகியோர் அதிக ஆபத்தில் உள்ளனர். குறிப்பாக வெப்பமான நாட்களில் சில பொதுவான மருந்துகள் கூட ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். மேலும் சிலர் வேண்டுமென்றே பல மருத்துவர்களை அணுகி அதிக அளவில் மருந்துகளை சேகரிக்கிறார்கள். இந்த நடைமுறை டாக்டர் ஷாப்பிங் என அழைக்கப்படுகிறது. குறிப்பாக அடிமைத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வலி நிவாரணி மருந்துகளை அதிகமாக பெறுவதற்காக இந்த முறையை சிலர் தவறாக பயன்படுத்துகின்றனர். டாக்டர் ஷாப்பிங் குறித்து ABC செய்தி ஊடகம் சிலரிடம் கருத்து கேட்டபோது,
Oh, I like this. Did you go doctor shopping?
No.
Absolutely not.
It was not something that I wanted to talk to anybody about. I'm fine.
During that 3-year period of being a patient, I was prescribed a total of 23 different medications.
I landed on a gold mine first off. Yeah, he just gave me repeat scripts. So I never really got to the point where I'd actually run out.
Not once did anyone say, look, this doesn't feel right.
Did you go doctor shopping?
Yes.
I did.
Yes, I did.
And it was always because I took too much.
20 is the maximum I've ever had. The doctors tell me that's meant to last 3 months.
That I'd finished it all on a Thursday and it was meant to last till Monday.
தற்போதைய நடைமுறையின் நிலை என்ன? தற்போது ஒருவருக்கு பரிந்துரைக்கப்படும் மற்றும் வழங்கப்படும் அனைத்து மருந்துகளையும் பதிவு செய்யும் ஒரே மையப்படுத்தப்பட்ட கட்டாய அமைப்பு ஆஸ்திரேலியாவில் இல்லை. மருத்துவமனைகள், முதியோர் பராமரிப்பு நிலையங்கள், குடும்ப மருத்துவர்கள், GPs மற்றும் ஆன்லைன் டெலிஹெல்த் சேவைகள் இன்ஸ்டன்ட் ஸ்கிரிப்ட்ஸ், 1-3-6, ஹோலா ஹெல்த் போன்றவை தனித்தனியான பதிவுகளை வைத்திருக்கின்றன. இதனால் ஒரு மருத்துவரோ அல்லது மருந்தாளரோ நோயாளியின் முழுமையான மருந்து வரலாற்றை அறிய முடியாத நிலை உருவாகிறது. இதுவே தவறான மருந்து பரிந்துரைகளுக்கும் மருந்து தவறான பயன்பாட்டுக்கும் வழிவகுக்கிறது. உயர் அபாயம் கொண்ட மருந்துகளுக்காக, குறிப்பாக ஓபியாய்ட்ஸ் போன்றவற்றுக்கு தற்போது ரியல் டைம் பிரிஸ்கிரிப்ஷன் மானிட்டரிங் அமைப்பு உள்ளது. விக்டோரியாவில் இதற்கான சேஃப் ஸ்கிரிப்ட் என்ற அமைப்பும் செயல்படுகிறது. ஆனால் இவை அனைத்து மருந்துகளையும் பதிவு செய்வதில்லை. இந்த சீர்திருத்தங்களுக்கான பின்னணி என்ன? இந்த சீர்திருத்தங்களை அறிவித்தபோது சுகாதார அமைச்சர் மார்க் பட்லர் அதிக அளவு மருந்துகளை சேமித்து பயன்படுத்தியதால் உயிரிழந்த ஒரு ஆஸ்திரேலிய பெண்ணின் சம்பவத்தை குறிப்பிட்டார். அந்த பெண்ணின் பெற்றோரின் தொடர் போராட்டமும் வலியுறுத்தலுமே முழுமையான மருந்து பதிவு அமைப்பின் அவசியத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்தார். என்ன மாற்றம் ஏற்பட போகிறது? முதற்கட்டமாக ஆன்லைன் மற்றும் டெலிஹெல்த் சேவைகள், நோயாளிக்கு பரிந்துரைக்கப்படும் மருந்துகள் மற்றும் அதற்கான மருத்துவ காரணங்களை மை ஹெல்த் ரெக்கார்ட் அமைப்பில் கட்டாயமாக பதிவேற்ற வேண்டும். மை ஹெல்த் ரெக்கார்ட் என்பது அரசால் நடத்தப்படும் பாதுகாப்பான டிஜிட்டல் சுகாதார தளமாகும். இதில் நோயாளியும் அவரை சிகிச்சை செய்யும் மருத்துவர்கள் மற்றும் மருந்தாளர்களும் தகவல்களை அணுக முடியும். ஏற்கனவே பல பொது மருத்துவமனைகள் மற்றும் குடும்ப மருத்துவர்கள் இந்த தகவல்களை மை ஹெல்த் ரெக்கார்டில் பதிவேற்றுகின்றனர். ஆனால் ஆன்லைன் பரிந்துரை தளங்களில் இது ஒரே மாதிரியாக நடைமுறையில் இல்லை. இந்த மாற்றத்தை மருந்தாளர் சங்கங்கள் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இது உண்மையில் பயனளிக்குமா? இந்த சீர்திருத்தங்கள் ஒரு முன்னேற்றமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மை ஹெல்த் ரெக்கார்ட் அமைப்பு இன்னும் முழுமையாக அனைவராலும் பயன்படுத்தப்படவில்லை என்பதே சவாலாக உள்ளது. 10 ஆஸ்திரேலியர்களில் ஒருவருக்கு மை ஹெல்த் ரெக்கார்ட் இல்லை. இருப்பினும் பதிவு செய்தவர்களில் பலர் தங்களது பதிவுகளை ஒருபோதும் அணுகியதே இல்லை. மேலும் நோயாளிகள் தங்களது மை ஹெல்த் ரெக்கார்டை அணுகுவதால் மட்டும் மருந்து தவறான பயன்பாடு குறையுமா? குறிப்பாக திட்டமிட்டு மருந்துகளை சேமிப்பவர்களை இது தடுக்குமா? இந்த கேள்விகளுக்கு விடையில்லை. அடுத்த கட்டம் என்ன? இரண்டாவது கட்டமாக அரசு தேசிய மருந்து பதிவு அமைப்பை நேஷனல் மெடிசின்ஸ் ரெக்கார்ட் வடிவமைத்து உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இது மை ஹெல்த் ரெக்கார்ட் மற்றும் பிற டிஜிட்டல் சுகாதார அமைப்புகளுடன் இணைக்கப்பட்டு அனைத்து நடப்பு மருந்து பரிந்துரைகளையும் ஒரே தளத்தில் பதிவு செய்யும். இந்த திட்டத்தின் விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. இருப்பினும் மருத்துவர்கள் மற்றும் மருந்தாளர் அமைப்புகள் இந்த முயற்சிக்கு பெரும்பாலும் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. தற்போது இதுகுறித்த ஆலோசனை செயல்முறையும் நடைபெற்று வருகிறது. மருந்து பயன்பாட்டில் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மருந்து தவறான பயன்பாட்டை குறைக்கவும் இந்த சீர்திருத்தங்கள் முக்கியமான ஒரு படியாக கருதப்படுகின்றன. ஆனால் அமைப்புகள் உருவாக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை மருத்துவர்கள், மருந்தாளர்கள் மற்றும் நோயாளிகள் சரியான முறையில் பயன்படுத்துவதே இந்த திட்டத்தின் வெற்றியை தீர்மானிக்கும். இந்த செய்தி உங்களுக்கு அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு கவலை அளிக்கும் விடயங்களை எழுப்பியிருந்தால் லைஃப் லைனை 1311 14 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.